நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் உம்மை பாடுவேன், நான் உள்ளளவும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் ஐயா. மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் உம்மை துதியார்கள், ஆனால் நாங்களும் இது முதல் என்றென்றைக்கும் உம்மை ஸ்தோதரிப்போம். ஏனெனில் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவனப்பா, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவரீர், பரிசுத்தர் 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 என்று சொல்லி சொல்லி தேவரீர் உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஐயா. நாமத்துக்குரிய மகிமையும் கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். எங்களுக்கு அல்ல கத்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமே, ஆமே. You may be seated, please. Thank you, Holy Spirit. சரி, டபல் அப் திருப்பி கொண்டு போவோம். லூக்கா எழுதின செய்தி நூல், அதில் ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க போகிறோம். 2வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம்.
அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று அகஸ்தியனால் கட்டளை பிறந்தது. சீரிய நாட்டிலே சீரோனிய என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தப்படி குடிமதிப்பு எழுதப்படும் படிக்கு எல்லோரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தாலும் குடும்பத்தாலும் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கற்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கல்லியா நாட்டிலுள்ள நசரேத்திலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்தலேயம் என்னும் தாவீது ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினாலே பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியில் கிடத்தினாள்.
போதும் போதும், சரி. ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பை குறித்து லூக்கா அதிகமான தகவல்களை நமக்கு தந்திருக்கிறார், அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த இயேசு பிறந்த போது பிறக்கிற நேரத்தில் தான் உலகத்தில் முதலாவது குடிமதிப்பு எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, சோ குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமாக இருந்தால் அவரவர் தன் சொந்த ஊருக்கு போக வேண்டியது அவசியமாகும். ஆகவேதான் யோசேப்பு என்கிற நீதிமான் கலிலியாவில் இருந்த நசரியத்தில் இருந்து யூதியாவில் இருந்த பெத்லகமுக்கு அவர் வந்தார். ஏனென்றால் யோசேப்பு தாவீதின் சந்ததியாக இருக்கிறார். ஆகவே நிறைமாத கற்பனையான மரியாளை கழுதையின் மேலே ஏற்றிக்கொண்டு கரடுமுரடான அந்த பாதையில் குடிமதிப்பு எழுதும்படிக்கு அவர் கலிலியா நசரியத்தில் இருந்து யூதியாவில் உள்ள பெத்லகேமுக்கு வந்து கொண்டிருக்கிறார். இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், சரியாக அவர்கள் கழுதையிலே பிரயாணப்பட்டு வரும்பொழுது யோசேப்பு மரியாளை அழைத்து வரும்பொழுது சரியாக பெத்லகேமிலே அவர்கள் வரும்பொழுது மரியாளுக்கு பிரசவ வேதனை ஏற்பட்டிருக்கு. நான் இதை வாசித்து ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ் when I was read this portion out of the Bible. பைபிள் இதை வாசிக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. சோ நீண்ட தூரம் நிறைவாத கற்பனை, குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும், அவரவர் சொந்த ஊருக்கு போகணும். ஆகவே யோசேப்பு தாவீதின் வம்சத்தில் வந்தபடியால் அவன் பெத்லகேமுக்கு வந்திருக்கிறான். சோ மனைவியை கூட்டிக்கொண்டு சரியாக அவர்கள் பெத்லகேமுக்கு வரும்பொழுது மரியாளுக்கு பிரசவ வேதனை ஏற்பட்டிருக்கு. காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறக்க வேண்டும் என்பது ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமாகும். ஆகவே சரியாக அந்த பிரயாணத்தில் யோசேப்பு மரியாளை பெத்லகேமுக்குள்ள அழைத்து வரும்பொழுது அவளுக்கு பிரசவ வேதனை ஏற்பட சத்திரத்திலும் இடமில்லாமல் முன்னணியிலே அவரை கிடத்தினார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, போகட்டும். இன்றைக்கு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்க போறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, கிறிஸ்துவின் பிறப்பிலே பலர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அதை குறித்து பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். பிள்ளையை குறித்து பிரசித்தப்படின மேய்ப்பர்கள், கிறிஸ்துவின் பிறப்பினால் கலங்கின ஏரோது, நட்டூது சொல்ல வந்த கபிரியல், இஸ்ரவேலிலே ஆறுதல் வர காத்திருந்த சிமியோன், ஏறத்தாழ 84 வயது நிரம்பினவளாய் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசின அன்னாள். வயது சென்றவர்களாக இருந்தும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படி கற்பனைகளை விட்டு வலதுபுறமோ இடதுபுறமோ விலகாமல் குற்றமற்ற குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக திகழ்ந்து ஊழியத்தை உண்மையாய் நிறைவேற்றி இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னோர்வித்த மிகப்பெரிய தீர்க்கதரிசியாகிய யோவானை பெற்றெடுத்த சகரியா எலிசபெத், இவர்களை குறித்து விவரம் சொன்னால் நமக்கு காலம் போதாது. ஆனாலும் இன்னும் இயேசுவின் கிறிஸ்துவை பெற்றெடுத்த தாயாகிய மரியாள், நீதிமானாகிய யோசேப்பு, பிள்ளைகளை சாஷ்டாங்கமாக விழுந்து தொழுது கொண்ட சாஸ்திரிகள், உயிரற்ற சடப்பொருளாக இருந்தாலும் வானத்திலிருந்து ஞானிகளுக்கு வழிகாட்டு நட்சத்திரம், இவைகளையும் சொன்னால் தமக்கு நேரம் போதாது. சோ எது எப்படி இருந்தாலும் ஆண்டவர் இயேசுடைய பிறப்பிலே பல சம்பந்தப்பட்டிருக்கதை நாம் பார்க்கக்கூடியதா இருக்குது. அனைத்தும் தேவனுடைய சித்தப்படி நடந்தது. தேவ சித்தம் என்றைக்கும் நிறைவேறியாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சோ கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து 5 முக்கியமான காரியங்கள் இந்த நாளில் நமக்கு இருக்கிற நேரத்துக்கு ஏற்றபடி நாம் பார்த்துக் கொள்ளலாம் சொன்னார் வெறுப்பர் ஆண்டவர் சித்தமானார். சோ கிறிஸ்துவின் பிறப்பு இது நாம் எல்லோரும் அறிந்ததுதான். உலகத்திலே அதிகமான தேசங்களிலே பப்ளிக் ஹாலிடே கொடுக்கிற ஒரே ஒரு பெரிய ஒரு விடுமுறை இந்த கிறிஸ்துமஸ் ஆகும். உலகத்திலே இருக்கிற அநேக நாடுகளிலே அவர்கள் பப்ளிக் ஹாலிடே கொடுக்கிறார்கள் இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே. ஆனால் ஜனங்கள் எப்படியோ கொண்டாடுகிறார்கள். கொண்டாட்டம் திண்டாட்டமாக மாறுகிறதை பல இடங்களில் நாம் பார்க்கக்கூடியதாக கேள்விக்கூடியதாக கேட்கக்கூடியதாகவும் இருக்குது. எல்லாம் தேவன் அறிவாரே. கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படாடும். சரி, கிறிஸ்துமஸை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய 5 முக்கியமான காரியங்களை சுருக்கமாக நாம் பார்த்து செபித்து நாம் கடந்து செல்வோம். ஏனென்றால் உலகத்தவர்களைப் போல நாமும் கிறிஸ்துமஸை கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடிடக்கூடாது. நாம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், தேவ ராஜ்யத்துக்கென்று அழைக்கப்பட்டு அவர் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள காத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய மகிமையின் பிரசன்னத்திலே பிரவேசிக்கிறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். ஆகவே நாமும் உலகத்தவர்களைப் போல கிறிஸ்துவின் பிறப்பை அனுசரித்து விடாமல் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது என்று சொல்லி இந்த நேரத்தில் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று கர்த்தருக்களை எண்ணுகிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். சரி, கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்ல வேண்டியது நம்பர் 1 முதலாவது என்னவென்றால், கிறிஸ்துவின் பிறப்பு அது மிக எளிமையானது. கிறிஸ்துவின் பிறப்பு முதலாவது நாம் பார்க்க வேண்டியதும் கருத்தில் கொள்ள வேண்டியதும் ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு மிகவும் எளிமையானது. சொல்லுகிறேன், கவனியுங்கள். சோ தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமியிலே பிரவேசிக்கப்படுவதற்கு இந்த பூமியிலே தெரிந்து கொண்ட யோசேப்பும் மரியாளும் நியாயப்பிரமாணத்திலே எழுதப்பட்டிருக்கிறபடி ஒரு ஆட்டுக்குட்டியை கூட ஆலயத்தில் கொண்டே இயேசுவை பிரதிஷ்டைப்படுவதற்கு பலி செலுத்த முடியாமல் ஒரு ஜோடி காட்டு புறாவை பலி செலுத்தினார்கள் சொல்லி லூக்காவில் நாம் வாசிக்கிறோம். அந்த அளவுக்கு யோசேப்பு மரியாளும் ஏழ்மை உள்ளவர்களாக ஏழைகளாக இருந்திருக்கிறார்கள். நீங்க கொஞ்சம் கவனிக்கிறீர்கள். சோ உலகத்திலே தேவாதி தேவன் தன் குமாரனை பிரவேசிக்கப்படுவதற்கு அவர் தெரிந்து கொண்ட ஒரு குடும்பம் ஏழையும் எளிமையுமான ஒரு குடும்பம். ஒரு ஆட்டுக்குடியை கூட இயேசுவுக்கு நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டது போல சுத்திகரிப்புக்காக ஆலயத்தில் கொண்டு பலி செலுத்துவதற்கு அவளுக்கு முடியாதபடியால ஒரு ஜோடி புறாவை அவர்கள் பலி செலுத்துகிற அளவுக்கு அவர்கள் எளிமையும் ஏழைகளுமாக இருந்திருக்கிறார். அது மாத்திரமில்ல, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் ராஜாதி ராஜா, அவர் இந்த பூமியில பிரவேசிக்கும் பொழுது, ராஜாதி ராஜாவாக இருந்த அவர் இந்த பூமியில பிரவேசிக்கும் பொழுது அவர் ஒரு அரண்மனையில பிரவேசிக்கல, பிறக்கல, அல்லது ஒரு மாட மாளிகையிலும் ஆண்டவர் இயேசு பிறக்கல. இயேசு பிறந்த இடம் சத்திரத்தில் கூட இடமில்லை. சத்திரப்பட்டா வழி நடந்து வழி போக்கர்கள் தற்காலிகமாக தங்கி இளைப்பாறி பிற்பாடு பிரயாணத்தை புறப்படுகிற இடம் சத்திரமாகும். ஆனா இயேசுவும் மரியாளும் அந்த பெரும்பாதை வழியாக வரும்பொழுது பெத்லகமிலே நான் முதல் சொன்னது போல அவளுக்கு பிரசவ வேதனை ஏற்பட வேறு வழி இல்லாமல் யோசிப்பு டைரக்டாக சத்திர காட்டத்தில் போயிருக்கிறார். சோ அவனும் இங்க இடமில்லைன்னு சொல்லி வந்தவர் இன்னார் என்றும் பிறக்க போறவர் இன்னார் என்றும் அறியாதிருந்தாலோ என்னவோ தேவன் அறிவார். அவனும் சத்திரத்தில் இடமில்லைன்னு சொல்லி ரிவியூஸ் பண்ணிட்டான். ஆகவே வேறு வழி இல்லை, மரியாளைக்கு பிரசவ வேதனை ஏற்பட்டு விட்டது, வேறு வழி இல்லை, சத்திரத்திலும் இடமில்லாதபடியால் சத்திரத்தில் வந்து தற்காலிகமாக தங்குறவர்கள் தங்களுடைய பிரயாணத்துக்கு பயன்படுத்துகிற ஒட்டகங்கள் கழுதைகள் குதிரைகளை மடக்கி வைக்கிற அந்த கொட்டாரத்திலே இயேசு பிறந்தார். பிள்ளையை துணிகளினால சுத்தி முன்னணையில கிடந்தீர்கள். யோசித்து பார்க்கிறேன், நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாரு. வானாதி வானங்களை சிருஷ்டித்த தேவாதி தேவன், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்கிறது. சகலவற்றையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவன் மானிட பிரவேசம் எடுத்த போது, மனிதனாய் இந்த உலகத்தில் பிறந்த போது, சத்திரத்தில் கூட அவருக்கு இடமில்லாத அளவுக்கு எளிமையாக இயேசு இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். ஆகவே நான் பார்க்கிற கிறிஸ்துவின் பிறப்பு மிகவும் எளிமையாக இருக்கிறது. சோ இதை நாம் மனதில் வைத்துக் கொண்டு இப்பொழுது நாம் மத்தேயு 5 3 வசனத்தை நாம் கொஞ்சம் வாசிக்க கேட்போமே. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். நான் சொன்ன குறிப்புகளை மனதில் வைத்துக் கொண்டு இப்பொழுது மத்தேயு 5 அல்லது 3 வசனத்திலிருந்து படியுங்கள். பலப்பிரசங்கம், இது
ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது
என்னவென்றால், மலப்பிரசங்கம், மகிமையான பிரசங்கம். ஆனால் காந்தியடிகள் கூட இந்த மலப்பிரசங்கத்தை விரும்பி படித்தார். தன்னுடைய கூட்டங்களில கூட வேத வசனங்களில் இருந்து சில பகுதிகளை பயன்படுத்தியும் இருக்கிறார் என்று அவரை குறித்த குறிப்பு சொல்லுகிறது. ஆனால் அதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், காந்தியடிகளுக்கு ஆண்டவர் இயேசுடைய உபதேசம் பிடித்திருந்தது, ஆனால் அவரை தான் பிடிக்கல. ஆண்டவர் இயேசு பேசின வார்த்தை அவரை கவர்ந்திருந்தது, ஆனால் பேசினவர் அவரை கவரல. ஆகவே வார்த்தைகளை விரும்பினாரு, வார்த்தைகளை வசனித்த ஆண்டவர் இயேசுவை விட்டுவிட்டார். சிலருக்கு இயேசுவை பிடிக்கும், ஆனா அவருடைய உபதேசம் பிடிக்காது. சில பேருக்கு உபதேசம் பிடிக்கும், இயேசுவை பிடிக்காது. ஆனால் நமக்கோ இயேசுவும் வேணும், அவருடைய உபதேசமும் வேணும். பிள்ளைங்க ஆமே சொல்லுங்க. சோ என்ன காரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மலப்பிரசங்கத்தில் திரளான ஜனங்களை இயேசு கண்டபோது மலை மேலே ஏறினாராம். ஏறி அவர் உட்கார்ந்து அவர் வசனித்து சொன்ன முதலாவது வார்த்தை என்ன தெரியுமா? கூடாத வசத்தை படிக்க,
ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது.
யாரு பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டவர்களுடையது? டோன்ட் லூஸ் யுவர் மைண்ட் ஹியர் அண்ட் தேர். உங்களோட மைண்ட பிசாசு உழுகிறதுக்கு இடம் கொடுக்காத, கண்டபடி சத்ரு உங்களுடைய எண்ணங்களிலே அலைமோதுறதுக்கு அலக்கழிக்கிறதுக்கு இடம் கொடுக்காது. அதுவும் குறிப்பாக எனக்கு தெரியும், குறிப்பாக நான் காரணம் இல்லாமல் பேசல, தேவன் அறிவார். குறிப்பாக சத்துரு தேவன வசனங்களை கேட்காதபடி நம்முடைய சிந்தனைகளை அலக்கழிக்கிறார். ஆகவே நாம வந்தபடியே திரும்பி போகிறோம். தேவன வசனம் நமக்கு உள்ள போகல். மரியாளோ தேவதூதனால தனக்கு சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் வைத்து அவள் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு ஒரு போதனை இருக்கல, ஆனால் அவள் புத்தி உள்ள ஸ்திரியா கருந்தபடியால், பக்தி உள்ள ஸ்திரியா கருந்தபடியால், தேவதூதனால தனக்கு சொல்லப்பட்ட தேவ வார்த்தைகளை தேவ வார்த்தைகளாகவே ஏற்றுக்கொண்டு அவைகளை தன் இருதயத்தில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தான் சொல்லி அவளை குறித்த குறிப்பு வேதத்தில் நாம வாசிக்கிறோம். அதுபோல தேவடி பிள்ளைகளாகி நமக்கும் தேவ வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் தேக்கி வைத்து அவைகளை சிந்திக்க தியானிக்க நாம we have to train our mind. ஆகவே தேவனுடைய வசனத்தை நாம் கருத்தாய் கேட்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படாட்டும். சரி, அவர் மலையிலே ஏறி உட்கார்ந்த போது திரளான ஜனங்கள் கூடி வந்திருந்தார்கள். அந்த மலப்பிரசங்கத்தில் அவர் வசனித்து சொன்ன முதலாவது வார்த்தை என்ன தெரியுமோ? ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். So blessed are the poor in spirit. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர். பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுதான். அப்ப பரலோகத்தில் இருக்க போறவர்களும் பரலோகத்தில் பிரவேசிக்க போறவர்களும் எப்படிப்பட்டவர்கள்? ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்கிற சத்தியத்தை இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் என்னையும் சேர்த்து நாம் ஒவ்வொருவருக்கும் தேவ சமூகத்திலே நான் சொல்லிக் கொள்வேன். Blessed are the poor in spirit. They shall inherit the kingdom of God. எனக்கு அருமையான தேவோட பிள்ளைகளே, ஆவியிலே எளிமை. நான் சொல்றது நல்லா கவனிங்க. மலப்பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன முதலாவது வார்த்தை தன்னை பின்பற்ற. ஒன்றை நீங்க விளைக்கலனும், ஒன்றை நீங்க விளைக்கலனும், நான் சொல்றேன் கவனிங்க. மலப்பிரசங்கம் இயேசு செய்யும் பொழுது திரளான ஜனங்கள் இங்க கூடி வந்திருந்தார்கள். ஆனால் இயேசு மலப்பிரசங்கத்தை குறிப்பாக வைத்து போதித்தது தன்னை பின்பற்றின சீசைகளை, அப்போஸ்தலர்கள் என்பது நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க அதை விளைய கொள்ளணும். ஏனென்றால் அங்கு அப்படி கீழே பார்க்க, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். யாரை பார்த்து சொன்னாரு? தன்னை பின்பற்றுகிற சீசைகளை பார்த்து சொன்னார். ஏன்னா ஏராளமானவர்கள் கூடி வந்திருக்கிறார்கள், அவங்க எல்லாரும் உபதேசத்தை கேட்கிறார்கள். ஆனா உபதேசிக்கிறவரை விசுவாசித்து கேட்கணுமே. ஆனால் தன்னை பின்பற்றுகிற சீசர்களும் அவரை விசுவாசித்தபடியால், தேவட குமாரன் என்று அறிந்திருந்தபடியால், அவர்களுக்குள்ளும் சில ஏற்றத்தாழ்வு இருந்ததுதான். ஆனா அது பெந்தைக்கோஸ்தாளுக்கு பிற்பாலத்தை ஆண்டவர் சரிப்படுத்துறாரு. ஆனால் அவர் தெரிந்து கொண்ட தன்னுடைய சீசர்களை பார்த்து அவர்களுடைய வாயை திறந்து வசனித்து சொன்ன முதலாவது வார்த்தை, லிசன் டு மீ, லிசன் டு மீ, தன்னை பின்பற்றுகிற அப்போஸ்தலர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு சொன்ன முதலாவது வார்த்தை மலப்பிரசங்கத்தில், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்பேற்பட்ட கூடாது. சோ எளிமை எங்க வரணும்? நம்முடைய ஆவியில. நான் சொல்ற கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆவியில எளிமை இருந்தால் நம்முடைய வாழ்வில எளிமை இருக்கும். இனி சொல்லட்டுமா? உள்ளே இருக்கதா வெளியே இருக்குது. அவர்தான் ஆண்டவர் சொல்லுவாரு மத்த 23:23 முதலாவது பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தமாக்கு, அப்பொழுது வெளிப்புறம் தானாக சுத்தமாகும். ஆனா இது யாரு இந்த வசனத்தை சொன்னாரு? பரிசேயரை பார்த்து ஆண்டவர் சொன்னார். தன்னுடைய ஊழியத்தின் கடைசி நாட்களிலே இயேசு கிறிஸ்து பரிசேயருடைய முகத்திரைகளை கிழித்தார். அந்த 23 கிட்டத்தட்ட 8 அவர்களை பார்த்து ஐயோ என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்க, மதிகேடரை, குருடர்களே, வெள்ளியடிக்கப்பட்ட கல்லறைகள் என்ற டைரக்டாக அவர்களுடைய பேசியிருக்க, உங்களுக்கு ஐயோ என்று 8 கிட்டத்தட்ட அந்த அதிகாரத்தை சொல்லிருக்க. அந்த இடத்துல பரிசேயரை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது பாத்திரத்தின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு, அப்பொழுது வெளிப்புறம் சுத்தமாகும். ஆகவே நம்முடைய ஆவியிலே எளிமை இருந்தால் சொல்ற கவனிங்க, நம்முடைய ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நான் பேசுறேன், என்னை சேர்த்துதான் ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய இதயத்திலே, நம்முடைய ஆவியிலே, நமக்கு உள்ளே எளிமை இருந்தா நம்முடைய வார்த்தை பணிவுள்ளதாக இருக்கும். உள்ளே எளிமை இருந்தால் நம்முடைய செயல்கள் பணிவுள்ளதாக, பணிந்ததாக இருக்கும். உள்ளே எளிமை இருந்தால் சில குறிப்புகளை நான் சொல்றேன் கவனிங்க. ஆவிலே எளிமை உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்கின்ற ஒரு சில குறிப்பையும் இங்கே நான் குறிப்பிடுறேன். சற்று கவனிங்க, நான் பேசுறது கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சத்தியத்தின்படியே பேசுகிறேன். தேவன் அறிவாரே, ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டார், ஸ்தோத்திரம். சோ கவனிங்க, சோ ஆவியில எளிமை உள்ளவர்கள் எதிர்த்து நிற்க மாட்டார்கள், எதிர்த்து நிற்க மாட்டார்கள். ஆவியில எளிமை உள்ளவர்கள் எதிர்த்து நிற்க மாட்டார்கள். ஒரு உதாரணம் சொல்றபடிங்க, ரெண்டு திமோத்தேயும் மூன்றாம் அதிகாரம் எல்லாம் எடுத்து பாருங்க. ரெண்டு திமோத்தேயும் மூன்றாம் அதிகாரம் ஐ திங்க் எட்டாவது வசனம் படிங்க. ரெண்டு திமோத்தேயும் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் வாசியங்களே. அங்கு எதிர்த்து நின்ற ரெண்டு பேரை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக ஆழமாக எழுதி வைத்திருக்கிறார். ரெண்டு திமோத்தேயு மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பாசிக்க கேட்போமே, படி. என்னையும் எம்பிரையும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் எதிர்த்து
நிற்கும். எம்பிரையும் மோசைக்கு எதிர்த்து நின்ற போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துட்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள்.
விசுவாச பரீட்சைக்கு நில்லாதவர்கள். சோ தேவோட பிள்ளைகள் எல்லாருக்கும் விசுவாசத்தில் ஒரு பரீட்சை இருக்கும்போது அது வெளிப்படையாக உண்மை நீங்க தெரிந்து கொண்ட சத்தியம். ஆண்டோட நாமத்து பயவிட்டார். சோ என்னையும் எம்மிரையும் தேவ மனுஷனாகிய மோசைக்கு எதிர்த்தின்றார்கள். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய மனுஷனுக்கு எதிர்த்தனை. ஏன் தெரியுமா? அவர்களுக்குள்ளே அப்படி அவர்களுடைய ஆவி அப்படிப்பட்டதாக இருந்தது. ஆகவே தேவனுடைய மனுஷன் என்று அறிந்தும் அவனுக்கு அவனை எதிர்த்து நின்றான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளை, நான் உங்க சொல்றேன் கேளுங்க, ஆவியில எளிமை இருந்தா நாம ரெசிஸ்ட் பண்ண மாட்டோம், எதிர்த்து நிற்க மாட்டோம். சோ இவர்கள் முடிவு குறித்தும் பேதம் சொல்றது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியில எளிமை உள்ளவர்கள் எதிர்த்து நிற்க மாட்டார்கள். போகட்டும். இரண்டாவது, ஆவியில எளிமை உள்ளவர்கள் முரட்டாட்டம் பண்ண மாட்டார்கள். ஏதாவது ஆவி பணிவுள்ளதாக ஒரு கட்டத்துல இயேசு தன்னுடைய அப்போஸ்தலரை பார்த்து சொன்னாரு, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறியீர்களா என்று அப்போஸ்தலர்களை கடிந்து கொண்ட. ஏன்னா வானத்திலிருந்து தங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்னி இறக்கி அழிந்து போட உமக்கு சித்தமானு சொல்லி இயேசு பார்த்து இதை பாசி திருப்பீங்க இல்லையா? அப்ப அத சொல்றாரு, என்னென்ன கவனிங்க, வானத்திலிருந்து அக்னி இறக்கி அழித்து போடுறதுக்கு விருப்பமாக இருந்த அவர்களை பார்த்து ஏ சொல்றாரு, நீங்க என்ன ஆவி உள்ள வேண்ட அறியல. அவருடைய ஆவி எப்படிப்பட்டது? அது பழிவாங்குற ஒரு குணம் உள்ளதாக இருந்திருக்குது. ஆகவே ஆண்டவர் அவர்களை அதட்டினாரு, கடிந்து கொண்டா சொன்ன பார்க்கிறோம். இந்த கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் முரட்டாட்டம் பண்ண மாட்டார்கள். போகட்டும். அடுத்து என்ன சொல்ல குறிப்பை சொல்ற கவனிங்க, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் மற்றவர்களை அற்பமாய் எண்ண மாட்டார்கள். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் மற்றவர்களை அலட்சியம் பண்ண மாட்டார்கள். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் தங்களை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டார்கள். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் தங்களையே மெச்சிக்கொள்ள மாட்டார்கள். என்ன ஒரு குறிப்பு சொல்ல கவனிங்க, பத்தையும் பதினெட்டாம் மதியானத்தில் நாம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் குறித்து அப்போஸ்தலர்களோடு இயேசு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாக இருப்பான்கின்ற வாக்குவாதம் அவர்களை இருக்கின்ற போது இயேசு ஒரு சிறு பிள்ளை அழைத்து என்ன சொன்னார் தெரிந்தாரா இல்லையா? நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன். யாருக்கு இந்த வார்த்தை சொன்னாரு? தான் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு. ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட். இதில் படிக்கும்பொழுது தான் தெரிந்து கொண்ட தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு இயேசு சொன்ன வார்த்தை, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன். அவர் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல ஆக வேண்டும் என்கின்றது வேதத்தில் இருக்கும் வெளிப்படையான சத்தியம். சோ ஏன் இந்த குறிப்பை நான் இங்க கொண்டு வரேன்னு சொன்னா, சிறு பிள்ளைகளுடைய ஆவி, நல்லா கவனிங்க, சிறு பிள்ளைகளுடைய ஆவி எப்பொழுது எளிமையாக இருக்கும். ஆகவேதான் இயேசு சிறு பிள்ளை அழைத்து, நீங்கள் மனம் திரும்பி இந்த சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் என்று அந்த பிள்ளையை முன்வைத்தான்னு சொல்லி நான் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை கவனித்து பாருங்க, அவர்களுக்குள்ளே ஏற்ற தாழ்வு இருக்காது, அவர்களுக்குள்ளே பேதங்கள் இருக்காது, அவர்களுக்குள்ளே நான் என்ன பெரிய எண்ணங்கள் இருக்காது. ஏனென்றால் அவர்களுடைய ஆவி எப்பொழுதும் என்ன எளிமையா இருக்கும். ஆனா வளர 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 பாவ சுபாவமும் வளர்ந்து நிர்பந்தமான மனுஷன்னா இந்த மரண சரித்திருந்து யார் என்னை விடுவிக்க கொண்டு வேண்டு வேதவசனம் சொல்றபடி இந்த கரிமான தேவனே பிள்ளைகளே வளர வளர பாவமும் வளர்றது, பாவ சுபாவமும் வளர்றது. இந்த கரிமான தேவன பிள்ளைகளே ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆகவே ஆவியிலே எளிமை உள்ளவர்களுடைய பேச்சு எப்பொழுதும் பணிந்ததாக இருக்கும். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் அவர்கள் மற்றவர்களை அற்பமாக எண்ண மாட்டார்கள், தங்களையே மெச்சிக் கொள்ள மாட்டார்கள், தங்களையே பேண்மையாக எண்ண மாட்டார்கள் சொல்லி சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்றேன். என கருமான தேவனுடைய பிள்ளைகளே ஏன் நான் இதை சொல்லுகிறேன், ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு எளிமையாக இருந்தது. எளிமையாக பிறந்தார், எளிமையாக வாழ்ந்தார். ஆகவே ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவங்களுடையதுன்னு சொல்லி மொழிந்தார். என கருமான தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்துமஸை குறித்து கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாம் கற்றுக்கொள்ளுகிற கவனிக்க வேண்டிய கண்டுகொள்ள வேண்டிய முதலாவது ஒரு குறிப்பு சத்தியம், எளிமை உள்ளவர்களாக நாம் வாழணும். இந்த விஷயத்திலே நாம் எவரையும் நாம் நியாயம் தீர்க்க கூடாது. அவருக்கு எளிமை இல்லை, இவருக்கு அப்படி, இவர் அப்படி, நாம் எவரையும் நியாயம் தெரிய கூடாது. அது நம்ம வேலை இல்லை. நமக்கு யார் அந்த அதிகாரத்தை தந்தது? சோ வெளியில நாம சொல்லாட்டாலும் மனது சினத்தில் அப்படி நினைக்கிறோம் இல்லையோ, இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் தேவனுக்கு வெளிச்சமே. நான் உங்களுக்கு முந்தி சொன்ன குறிப்பை திரும்பவும் இங்கு ஒரு தடவை சுட்டி காட்டுறேன். தேவனோடு நெருங்கி வாழவும் பரிசுத்த வாழ்வுக்கும் அடிப்படை நம்முடைய இருதயத்தின் நினைவுகளாகும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்கள் இருதயத்தின் நினைவுகளை அவ்வப்போது சீர்தூக்கி பார்த்து நடந்து கொள்வார்களாக இருந்தால் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக வாழ முடியும். ஏனென்றால் அனைத்து காரியங்களும் நம்முடைய இருதயத்திலே முதலாவது நினைவுகளாக எண்ணங்களாக கருவாகி உருவாகி பிற்பாடு அவைகள் செயல்களாக வார்த்தைகளாக வெளியே வருகிறது. ஆகவே பொல்லாத நினைவுகள் தேவனுக்கு விரோதமான பாவம் என்பது வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. சிலருடைய நினைவுகள் என்ன, நினைவுகள் பாவம் இல்லை, வார்த்தைகளும் செயல்களும் தான் பாவம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நான் உங்களுக்கு சத்தியத்தின்படி சொல்லுகிறேன், பொல்லாத நினைவுகள் தேவனுக்கு விரோதமான பாவம். என கருமையானவர்களே, நோவாவின் காலத்தை குறித்து நாம பார்க்கும் பொழுது நோவாவின் காலத்திலே ஆண்டவர் ஜலத்தினால பூமி அழித்ததுக்கு காரணம் என்னென்று வேதன் நமக்கு தெளிவாக சொல்றது, மனுஷருடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு மனுஷனை உண்டாக்கினதுக்காக மனஸ்தாபப்பட்டார். தேவன் மனஸ்தாபப்பட்டார். என்னதுக்காக மனஸ்தாபப்பட்டாரு? தான் உண்டாக்கின மனுஷனை நிமித்தம் அவர் மனஸ்தாபப்பட்டாரா? இந்த இடத்துல ஒரு குறிப்பை நான் குறிப்பிடுறேன். உன்னை ரட்சித்ததுக்காக உன்னை ரட்சித்த தேவன் மனஸ்தாபப்படாதபடி பார்த்துக்கோ. உனக்கு சொல்றேன், எனக்கு சொல்றேன், தான் உண்டாக்கின ஜனங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதாக இருந்ததை கர்த்தர் கண்டு இருதயத்தின் நினைவுகளை தேவன் படம் பிடித்து பார்த்து இந்த மனுஷர்களை உண்டாக்கினதுக்காக அவருடைய இருதயம் மனஸ்தாபப்பட்டது என்று வேதம் சொல்றது. சோ இங்கே நான் ஒரு குறிப்பை திரும்ப குறிப்பிடுறேன், உன்னையும் என்னையும் ரட்சித்த தேவன் உன்னையும் என்னையும் குறித்து மனஸ்தாபப்படாத அளவுக்கு நாம வாழ்ந்து கொண்டது நமக்கு நன்மை என்பதை நாம மறந்துடக்கூடாது. எனக்கு அருமானவர்களே மறந்துடக்கூடாது. ஆகவே எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அவ்வப்போது நாம சரிபார்த்துக் கொள்ளும். நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் வழியிலே தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியாது, கணவனுக்கும் தெரியாது, மனைவிக்கும் தெரியாது, பிள்ளைகளுக்கும் தெரியாது, நண்பர்களுக்கும் தெரியாது. ஆனால் தேவன் அறிவார், பிசாசிக்கும் தெரியாது, தேவன் அறிவார். ஆகவே நம்முடைய வாழ்வு தேவனோடு நெருங்கி இருக்க, தேவனுக்கு பிரியமாக இருக்க, தேவனுக்கு சித்தத்தை நிறைவேற்ற, பரிசுத்தமாக வாழ, நீதியாக வாழ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கேளுங்க, உங்கள் இருதயத்தின் நினைவுகளை தயவு செய்து சரிபார்த்துக் கொள்ளுங்க. மனசும் மாமிசும் விரும்புறபடி சிந்திக்காதீங்க. எனக்கு சேர்த்து போதிக்கிறேன், தேவன் அறிவார். நம்முடைய மனசும் மாமிசமும் நல்லதில்லை. தேவன் நம்மை நல்லவராக்கி கொண்டிருக்கிறாரு. நாம இயற்கையாகவே பரிசுத்தவான்கள் அல்ல, தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறாரு. இதை அறிந்து உணர்ந்து தெரிந்து தேவனுக்கு முன்பாக எளிமையாக தாழ்மையாக நம்ம வாழ்வுமாக இருந்தால் தேவனுக்கு மகிமையாக வாழ்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாடும். இந்த முதலாவது குறிப்பை நான் முடிக்கிறேன். அதுக்கு முதல் சொல்றேங்க, ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு எளிமையானது, ஆனால் அதே நேரத்தில் அது மகிமையானது என்பதை நாம மறந்துடக்கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். போகட்டும். இரண்டாவது குறிப்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து நாம் பார்க்கக்கூடிய இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், முதலாவது அது எளிமையானது, இரண்டாவது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு தீர்க்க தரிசனமானது. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு தீர்க்க தரிசனமானது. என்ன கவனிங்க, தீர்க்க தரிசனம் என்ன? ஹலோ, தீர்க்க தரிசனம் என்ன? நடக்க போறவர்களை முன்னறிவிக்கிறது தீர்க்க தரிசனமாகும். ஹலோ, நடக்க போறவர்களை முன்னறிவிக்கிறது தீர்க்க தரிசனமாகும். சோ தேவனுடைய மனுஷர்கள், தேவனுடைய மனுஷர்கள் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு அவ்வப்போது காலத்துக்கு காலம் தீர்க்க முறைத்திருக்கிறார்கள். எனக்கு அருமான தேவனு பிள்ளைகளே, இதை நாம் நன்றாக கவனிக்கணும். சோ தேவ மனுஷர்களால், தேவனாலே, தேவ ஆவியினாலே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களின் மொத்த வடிவம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. சோ தீர்க்க தரிசனங்களின் மொத்த வடிவமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவதரித்தார். ஆகவேதான் யோவான் தன் சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமா? ஆதி, இந்த பிகினிங், ஆதியிலே, இந்த ஆதி என்ற வார்த்தைக்கு அது அந்த அந்த ஆதியை இவர் அதுக்கு அளவே இல்லை என்றார். ஆதியில, இந்த பிகினிங், ஆதியில், அது எப்படி தெரியாது? ஆதியில இந்த பிகினிங், ஆதியில என்ன இருந்ததா? வார்த்தை. ஆதியில என்ன இருந்தது? வார்த்தை. சோ அந்த வார்த்தை மாமிசமாகி படிங்க, முதலாம் அதிகாரம் 14 வசனம் நினைக்கிறேன். யோவான் முதலாம் அதிகாரம் 14, சீக்கிரம் படிங்க. யோவான் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தையும் 14 வசனத்தையும் படிங்க, அப்ப தெரியும் படிவா. யோவான் முதலாம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 1 வசனம்.
ஆதியிலே வார்த்தை
இருந்தது. எல்லாரும் படித்துக்கொள்ளுங்க. ப்ளீஸ் ஓபன் யுவர் பைபிள் அண்ட் ஓபன் யுவர் ஹார்ட் ஆல்சோ. அக்செப்ட் தி வேர்ட் ஆஸ் தி வேர்ட் ஆஃப் காட். படிங்க, முதலாம்.
ஆதியிலே வார்த்தை இருந்தது.
ஆதியிலே, இன் தி பிகினிங், ஆதியிலே, அந்த ஆதிக்கு அது அதுக்கு தொடக்கமே இல்லை என்றார்கள். ஆதி, ஆதி தேவன் ஒருவர் தான் அந்த ஆதி அறிவார்.
ஆதியிலே வார்த்தை இருந்தது.
ஆதியிலே என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது.
அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது.
அந்த வார்த்தை எங்க இருந்திருக்கிறது? தேவனிடத்தில் இருந்தது.
அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது.
அந்த வார்த்தையே தேவனா. என்னே வேதம் அப்பா, எனக்கு இதை படித்து நான் பல நேரங்களில் பரவசப்படுவேன். ஆண்டவர், வேதம் எவ்வளவு அருமையானது. எனக்கு அருமையானவர்களே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனுடையது. 14 படிங்க. 1:14,
அந்த வார்த்தை மாம்சமாகி.
இப்ப முதலாவது வசனம் சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு சொல்லி. 14 வசனம் சொல்லுது,
அந்த வார்த்தை மாம்சமாகி.
அந்த வார்த்தை மாம்சமாகி
கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய்.
கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய்
நமக்குள்ளே வாசம் பண்ணினார்.
நமக்குள்ளே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் பெத்லகேமில் பிறந்தார். தட்ஸ் ஆல். சோ இந்த வார்த்தை எங்க இருந்ததுன்னு சொல்லி நாம கவனித்து பார்ப்போமே. ஆனால் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாமிசமானது என்று பெத்லகேமிலே அவதரித்தது. அந்த வார்த்தை எங்கே இருந்தது? படிங்க ஆதியாகம 3:15 வசனத்தை வாசிக்க கேட்போமே. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை.
உனக்கும் உனக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய் என்றார்.
திரும்ப படிங்க.
உனக்கும் ஸ்திரிக்கும்
உன் ஸ்திரிக்கும்
உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும்
அவள் வித்துக்கும்
பகை உண்டாக்குவேன்.
பகை உண்டாக்குவேன்.
அவர் உன் தலையை நசுக்குவார்.
அவர் உன் தலையை நசுக்குவார் சிலுவையிலே.
நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய் என்றார்.
சரி, இப்ப நான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கேன் தெரியுமோ? இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு தீர்க்க தரிசனமானது. சோ அந்த தீர்க்க தரிசன நிறைவாகத்தான் இயேசு பிறந்தார். இப்ப ஒரு முக்கியமான காரியம் சொன்ன கவனிங்க, நான் சொல்றதை கொஞ்சம் யோசிக்க. சரி, இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனத்தின் வடிவமாக பிறந்தாரு. இந்த 3:15 வசனம் தான் முதலாவது தீர்க்க தரிசனம் வேதத்தில். இதுல இருக்கிற ஒரு பெரிய ரகசியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ஸ்திரியின் வித்து. ஓ, ஐ கேனாட் இமேஜின் தட். ஏன் உங்க பைபிள் என்ன பாருங்க, உன் வித்துக்கும் அவை வித்துக்கும் என்ன உண்டாக்குவேன்? பகை உண்டாக்குவேன். அப்ப இயேசு யாரு வித்து? ஸ்திரியின் வித்து, மரியாவின் வித்து. கேன் இமேஜின் தட்? ஐ ஸ்பீக் த ட்ரூத். சோ தீர்க்க தரிசனங்களின் வடிவமாக இயேசு இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். சோ கிறிஸ்துவின் பிறப்பு தீர்க்க தரிசனமானது, திட்டமானது, திடமானது. ஆதியிலே வார்த்தையாக இருந்தார். ஸ்திரிக்கும் உன்பித்துக்கும் அவள் வித்துக்கும் என்று இயேசு கிறிஸ்து முதலாவது தீர்க்க தரிசனத்திலேயே. ஹலோ, மனுஷன் பாவம், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த உடனே முதல் தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டது. உங்களுக்கு புரியுதா? பாவம் செய்த மனுஷன், பாவம் செய்த உடனே மனுஷனுடைய பாவத்துக்குரிய மீட்பை குறித்து, ரிடெம்ஷனை குறித்து ஆண்டவர் இங்கே சுட்டிக்காட்ட என்ன தெரியுமோ, பாவத்துக்கு பரிகாரமாக ஸ்திரியின் வித்தாக தேவகுமாரன் இந்த உலகத்தில் பிறக்கணும். ஸ்தோத்திரம். இதை கவனிங்க, தேவகுமாரன் மனுஷகுமாரனானார் ஸ்திரியின் வித்தாக. தேவகுமாரன் மனுஷகுமாரனானார் இந்த பூமியிலே ஸ்திரியின் வித்தாக. மனுஷகுமாரன் யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் எடுத்த போது நேசகுமார் என்று அழைக்கப்பட்டார். சோ தேவகுமாரன் மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு வந்தாரு. மனுஷகுமாரனாக வாழ்ந்து 30வது வயதுல யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் எடுத்து பப்ளிக் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடந்தது? நேசகுமார் என்று பிதாவினாலே வர்ணிக்கப்படுகிறார். சோ தேவகுமாரன், மனுஷகுமாரன், நேசகுமாரன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்ன கரிமானவர்களே, கிறிஸ்துமஸ் அதாவது கிறிஸ்துவின் பிறப்பு என்பது தீர்க்க தரிசனமானது. இன்னும் சில வார்த்தைகளை சொல்றேன் பாருங்க. ஏசாயா என்கின்ற தீர்க்கத்தின் புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இப்ப படிங்க 7:14. எவ்வளவு துல்லியமாக, எவ்வளவு திட்டமாக, தீர்க்கமாக ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கக்கூடியதா இருக்கு. ஏசாயா 7:14 படி.
ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார்.
ஆண்டவர் அடையாளம் கொடுப்பார். மனுஷன் அல்ல, அடையாளம் கொடுக்கிறது யாரு? ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். படி.
இதோ ஒரு கன்னியை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்.
பாருங்க, இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாவார். இது எப்படி? இன்னைக்கு அநேகருடைய கேள்வி இதுதான், ஒரு கன்னிகை எப்படி கர்ப்பவதியாக முடியும்? ஐயா நான் சொல்றேன் கேளுங்க. இங்க பாருங்க, ஏசாயா என்கின்ற தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறக்கிறது கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முதல் வாழ்ந்தவர். கச்சிதமாக, கணக்கச்சிதமாக, திட்டமாக, துல்லியமாக தீர்க்கம் உரைத்தார். என்ன சொன்னாரு? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவார், ஒரு குமாரனை பெறுவார். ஒரு கன்னிகை எப்படி கற்பவதியாக முடியும்? இஸ் இட் பாசிபிள் சார்? எஸ். ஏன் தெரியுமா? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சோ இன்றைக்கு அநேகருக்கு, சில படித்தவர்களுக்கும், சில அறிவாளிகளுக்கும், என யானைகளுக்கும், சில மேதாவிகளுக்கும், சில மேதைகளுக்கும் அறியாத, புரியாத, ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம் என்னவென்றால், உண்மை என்னவென்றால், கன்னிகை எப்படி கற்பவதியாக. நான் இதை இலகுவாக உலகப்படுத்துறது கொஞ்சம் கவனிங்க. கன்னிகை எப்படி கன்னி கற்பம் தெரிவிக்க முடியும்? இதே கேள்வியைத்தான் மரியாளம் கேட்டாளே. இதே கேள்வியைத்தான் மரியாள் தேவதூதனை பார்த்து செய்தியை கொண்டு வந்த கபிகளை பார்த்து அவங்க கேட்ட கேள்வி என்ன? இது எங்கனும் ஆகும், நானும் புருஷனை அறியேனே, ஐ அம் எ வெர்ஜின், நான் ஒரு ஒரு கன்னி பெண், எப்படி கற்பவதி ஆகிறது? நான் புருஷனை அறியேனே, இது எங்கனும் ஆகும், எப்படி இது ஆகும்? இதே கேள்வியைத்தான் மரியாதை கேட்டிருக்காள். ஆகவே கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக, சத்தியத்துக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பல கேள்விகளை கேட்கிறவங்க காலம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். லெட் தேம் டூ தட். அவர்கள் கேட்டுட்டே இருக்கட்டும், ஆனா சத்தியம் ஒருபோதும் தவறாது, மாறாது, மறையாது, மங்காது, குறையாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கருமனவர்களே, ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி மூலமாக தீர்க்க முறைக்கும் பொழுது அவர் ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவார், ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல், காட் வித் அஸ், தேவன் நம்மோடு இருக்கிறார். சோ அப்ப தேவன் நம்மோடு இருக்கவனுமாக இருந்தால் நம்மை போல அவர் ஆக வேண்டும். ஆகவேதான் எபிரேயர் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கு, நேரம் போருக்கு ஆகவேதான் எபிரேயர் சொல்லப்பட்டிருக்குது. பிள்ளைகள் மாமிச வேதத்தை படித்தவர்களுக்கு நான் சொல்றது கொஞ்சம் புரிய முடியும், இல்லாட தலைக்கு மேல போனா கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. பிள்ளைகள் மாமிசத்திலும் ரத்தத்திலும் இருக்க அவரும் அவைகளை போலானார். அப்ப தேவன் நம்மோடு இருக்க நம்மை போல ஆக வேண்டியிருந்தது. ஆகவே தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். மானிட பிரவேசம். என்ன கேட்டீங்கன்னா, இது ஒரு பிரவேசம். இருந்தாரு, தேவனோடு இருந்தார், பிதாவோடு இருந்தார், பரலோகத்தில் இருந்தார். குறித்த நேரம் வந்தபோது தேவசு பரலோகத்திலே ஒரு சத்தம். அது என்ன சத்தம் தெரியுமா? ஏசா என்கிற தீர்க்கதரிசி வாசிக்கிறோம், பின்ன நான் யாரை அனுப்புவேன், என் காரியமாக யார் போவா? இப்படி தேவனுடைய குரல் வருது. அப்ப இயேசு சொல்றார், இதோ என்னை அனுப்பு, நான் போகிறேன். சங்கீதத்திலும் எபிரேயிலும் எழுதப்பட்டிருக்கிற பிரகாரமாக புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் போகிறேன். இப்ப படிங்க, எபிரேயர் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நினைக்கிறேன். எபிரேயர் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம், நான் சொல்ற வசனங்களை கொஞ்சம் செய்ய பாருங்க. எபிரேயர் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் படிங்க. முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம்,
மேலும் தமது முதற் பேரானவரை,
நல்லா பாருங்க, மேலும்
தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்கும் போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவார்கள் என்றார்.
அப்ப முதற் பேரானவரை பிரவேசிக்க செய்யும் பொழுது அப்படியா இருக்குது, படிங்க.
மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது,
நல்ல சரியான தமிழ் பதம் பாவிச்சிருக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் குறிப்பிட்ட வசனத்தை நீங்கள், இது ஒரு பிரவேசம். ஏன் தெரியுமா? ஆதியில தேவனோடு இருந்தார், பின் யாரேனா அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாக போவார் என்று சொல்லி தேவன் சொல்லும் பொழுது அப்ப இயேசு சொன்னார், இதோ உம்முடைய காரியமாக நான் போகிறேன். உம்முடைய முகத்திலே காரி துப்புவார்கள், கன்னத்தில் அறைவார்கள், சிலுவையில் அறைவார்கள். பிதாவே, மனுக்குலத்தை மீட்பதற்கு நீர் ஏற்படுத்த திட்டத்திற்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். புஸ்தக சுருளிலே எழுதி எனக்கென்று ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தப்படுத்தினீர். The God was prepared a body for Christ to accomplish the will of God in this world. எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர். அப்படியானால் தேவகுமாரர் மனுஷகுமாரனாக மாறி சரீரத்திலே இந்த பூமியிலே வெளிப்பட்டார். ஆகவே அவர் வெளிப்படும் பொழுது இவர்கள் முதலாம் அதிகாரம் ஆரம்பம் சொல்லும் போது தேவ தூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள். ஆகவேதான் நாம லூகா சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்தை பின்னுக்கு நாம் சொல்ற லூகா இரண்டாம் அதிகாரம் 13-14 வசனத்திலே பார்க்கும் பொழுது பரமசேனையின் திரள், திரள் கணக்கையில் ஏராளமான திரள் கூட்டம், ஏஞ்சல்ஸ். அதான் நான் இங்க நோட் பண்ண சொன்னேன், ஏஞ்சல் அதாவது தூதர்கள்ல பல கேட்டகரி இருக்கு, தூதர்கள்ல பல பிரிவு இருக்கு. பல தூதர்களை குறித்து வேதம் சொல்லுது, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாடு. அதில் வெளிப்படுத்துற விஷயத்தில் போனீங்கன்னு சொன்னால் அதிகமான தூதர்களுடைய வேலைகளையும் அவர்களுடைய பணிகளையும் கூட நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அதில் ஆச்சரியம் என்னவென்றா, தமிழ் வேதத்தில் நீங்க தேடி பார்த்தீங்களா இருந்தா சரி, ரெண்டே ரெண்டு தூதர்களுடைய பெயர்கள் மாத்திரம்தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒன்று கேப்ரியல் மெசேஞ்சர், செய்தி கொண்டு வருவார், மெசேஞ்சர் கொண்டு வந்த செய்தி முடிஞ்சத்துல போயிடுவார். தட்ஸ் ஆல். அடுத்தவர் யுத்தம், மிகாபேல், அவர் தான் பிரதான தூதர். அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய வருகையின் போது பிரதான தூதருடைய சத்தத்தோடு வருவார் என்று. அப்படியா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்பி வரும்பொழுது பிரதான தூதனும் அவரோடு கூட வருவார் என்று. அது மாத்திரமில்லை, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்பி வரும்பொழுது அவருடைய பரிசுத்தவான்கள் அனைவரும் அவரோடு கூட வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அது மாத்திரமில்லை, இயேசு கிறிஸ்து திரும்ப இந்த பூமிக்கு வரும்பொழுது இதோ மேகங்களுடனே வருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் இந்த விமானத்தில எல்லாம் பறக்கும் போதெல்லாம் பறந்தவர் தெரியும் நினைக்கிறேன், இந்த மேலுக்கு பார்த்தா இந்த மேக கூட்டங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல போனா ஒரு வெளிச்சம், ஒரு ஒரு அமைதி, ஒரு வெளிச்சம். அங்க அந்த மேக கூட்டத்துக்கு மேல போயிட்டேன்னா வெளிச்சமா இருக்கு, கிளியரா இருக்கு. சோ அது மேல இருந்து கீழே பார்த்தா அதெல்லாம் ஒரு ஆடை போல விரித்து விட்ட வெள்ளச்சீல போல இருக்கு. சோ நான் என்ன நினைக்கிறேன், ஏசு மேகங்களோடு வருகிறாரா? இதோ மேகங்களுடனே வருகிறார் என்று வெளிப்படுத்த விஷயத்தை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுடன் எனக்கு அறிவுமான தேவனுடைய பிள்ளைகளை, நான் சொல்ல வந்த காரியம் என்னவென்றால் ஏசு கிறிஸ்துடைய புறப்பு தீக்கு தரிசனமானது. நான் சொன்ன கவனிங்க, எப்படியாய் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை குறித்த தீர்க்க தரிசனங்கள் அத்தனையும் திட்டமாக துல்லியமாக நிறைவேறினதோ அதை போல இயேசு கிறிஸ்துடைய திரும்பி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து தீர்க்க தரிசனங்களும் குறித்த காலத்தில் திட்டமாக துல்லியமாக நிறைவேறித்தனாகும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனெனில் வானமும் பூமியும் அழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒரு காலம் அழியாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு பாடினார். ஆகவே இயேசு கிறிஸ்துவுடைய முதல் வருகை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் கச்சிதமாய் நிறைவேறினது எவ்வளவு உண்மை உறுதியோ, அதே போல இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகும் பொழுது வரப்போகிறது குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து தீர்க்க தரிசனங்களும் வேத வாக்கியங்களின் படி நிறைவேறி ஆக வேண்டும். நாம் வைத்திருக்கிற வேதம் இது ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் என்பதை நாம் மறக்கவோ மறக்கவோ மறைக்கவோ முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவது. சோ 9:6 படிங்க, ஏசாயா 9:6 படிங்க. ஏசாயா 9:6.
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்,
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்,
நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்,
கொடுக்கப்பட்டார்,
கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும்,
கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும்,
அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும்.
சோ இயேசு கிறிஸ்துவ குறித்த தீர்க்க தரிசனங்கள் என்று நான் சொல்லி நேரத்தை நான் எடுக்க விரும்பவில்லை. இயேசு கிறிஸ்துவ குறித்த தீர்க்க தரிசனங்களின் மொத்த வடிவமாக இயேசு பிறந்தார். இன்னும் ஒரு தீர்க்க மீகா 5:2 அதை படிக்க. மீகா 5:2 இயேசு கிறிஸ்து எங்கே பிறப்பார் என்பதை குறித்தும் திட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? ஏசாயா மீகா 5:2 படி.
எப்ரத்தா எனப்பட்ட
பெத்லகேமே, பெத்லகேமுக்கு இன்னொரு பேர் இருந்தது எப்ரத்தா. சோ
நீ யூதேவாயுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போறோர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு
என்னிடத்தில்
வருவார். அவருடைய புறப்படுதல்
அனாதி
நாட்களாய பூர்வத்தில்
பூர்வத்தாவது. சரி, இப்ப என்ன கவனிங்க. சோ இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு குறித்து போடும் பொழுது எங்கே பிறப்பார்னு சொல்லி துல்லியமாக சொல்லப்படும். ஆகவேதான் சாஸ்திரிகள் வந்து ஏரோதன் அரண்மனையிலே கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கவர் எங்கேன்னு சொல்லி கேட்டபோது அவன் என்ன செஞ்சான், ஏரோதன் ராஜா அவன் ஒரு கொலகாரன், அவனுடைய சரித்திரத்தை குறித்து சொல்ல அவனுடைய கரங்கள் கரைபடிந்த ரத்த கரைபடிந்த கரங்கள் அவருடைய கரங்கள், அவருடைய முடிவு பரிதாபம் பிறந்தது. அது போகட்டும். என கருமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் என்ன தெரியுமா, யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே அவன் யூத ஞானிகளை வேத பாறைகளை அழைத்து கேட்கிறான், யூதருக்கு ராஜா எங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, வேத பாறை சொல்றாங்க, அவர் பெத்லகேமிலாம் பிறப்பார். ஏனென்றால் மீகா 5:2 எழுதப்பட்டிருக்கு, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே யூதியாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறிதா இருந்தாலும் இஷ்டவேல ஆளப்பருவம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டது என்னத்தில் வருவார், அவருடைய நாட்கள் பூர்வத்தாவுடைய அனாதி நாட்கள் என கருமத்து. ஆகவே அந்த தீக்க தரிசனத்தை இந்த தீக்க தரிசனத்தை முன்னிட்டு அவங்க சொல்லுறார்கள், இயேசு கிறிஸ்து பெத்லகேம். ஆகவேதான் பெத்லகேமையும் அதை சுத்திலும் இருந்த அனைத்து 2 வயதுக்குள்ள ஆண் குழந்தைகள் அனைத்தையும் கொலை செய்தான். அவருடைய கரங்கள் ரத்த கரை படிந்த கரு, யோவான் ஸ்நானகரை கொலை செய்த அதே ரத்த கரங்கள் 2 வயதுக்கு உட்பட்ட பாலகர்களை கொன்று குவித்தது. என கரிமானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு தீக்கு தரிசனமானது. நேரம் போகிறபடியா பகுதி மிகுதி 3க்கு சீக்கிரமாக போறமே. ரைட், முதலாவது இயேசுடைய பிறப்பு எளிமையானது பார்த்தோம், ரெண்டாவது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு தீக்கு தரிசனமானதுன்னு பார்த்தோம், நம்பர் 3 மூணாவது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு சரித்திரபூர்வமானது. சோ இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு இட் இஸ் நாட் அ இன்சிடென்ட், இட் இஸ் அ ஹிஸ்டரி. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு ஒரு சம்பவம் அல்ல, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு ஒரு சரித்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுட்டார். ஏன் நான் அப்படி சொல்றேன் தெரியுமோ, உலகத்தின் சரித்திரத்தையே ரெண்டாக பிரித்த ஒரே ஒரு சரித்திர புருஷர், ஒரே ஒரு சரித்திர நாயகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுட்டார். ஏன் தெரியுமோ, இன்றைக்கு உலக சரித்திரம் எப்படியாக பகுக்கப்பட்டிருக்கிறது, கிமு என்றும் கிபி என்று சொல்லித்தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உலக சரித்திரத்தையே பொறித்த நம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு சம்பவம் அல்ல, அது ஒரு சரித்திரமாகும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆகவே இயேசு கிறிஸ்து பிறந்த பெத்லகேம், அவர் வளர்ந்த நாசரேத், அவர் அதிகமாக ஊழியம் செய்த கப்பர்நாகும், கலிலேயா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமறி போன ஒலிவமலை, இவைகள் எல்லாம் இன்றைக்கும் நாம் நேரே போய் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பலஸ்தீனாவில் அல்லது இஸ்ரவேலிலே. ஆகவேதான் எவ்ரி இயர், ஒவ்வொரு வருஷமும் ஏராளமான ஜனங்கள் இஸ்ரவேலிலே போய் இயேசு பிறந்த இடம், அவர் வாழ்ந்த இடம், அவர் அற்புதங்களை செய்த இடம், அவர் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை, அந்த கல்லறையில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் இங்கே இல்லை,
அவர் இங்கே இல்லை என்ற வார்த்தையை தூதர்கள் தான் சொன்னார்கள். அவரை அதிகாலையில தேடி வந்த ஸ்திரிகளை பார்த்து சொன்னாரு, அவர் இங்க இல்ல, அவரை தேடாரு. ஆகவே அவருடைய கல்லறையில எழுதப்பட்டிருக்குதான், அவர் இங்கே இல்லை என்று. உலகத்துல ஏராளம் கல்லறைகள், கணக்கு முடிவே இல்லை, உலகெங்கும் ஏராளம் கல்லறைகள் இருக்குது. ஆனா ஒரே ஒரு கல்லறை மாத்திரம், உலகத்துல ஒரே ஒரு கல்லறை மாத்திரம் காலியா இருக்குது. அது யாருடைய கல்லறை என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடங்கு பண்ண கல்லறை. ஏனென்றால் மரித்தார், சொன்னபடி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆகவே கல்லறை காலியாக இருக்கிறது. கத்தர் உயிரோடு எழுந்தார், ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்பட்டார். எனக்கு அறிமானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு அதாவது சரித்திர பூர்வமானது. இதையும் நான் இத்தோடு முடிக்கிற நேரம் வருது. நம்பர் 4. சோ நாலாவது காரியம், இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு குறித்து நாலாவது காரியம் என்னவென்றால், முதலாவது இயேசுடைய பிறப்பு எளிமையானது, இரண்டாவது இயேசுடைய பிறப்பு தீக்கதரிசனமானது, மூணாவது இயேசுடைய பிறப்பு சரித்திர பூர்வமானது. நம்பர் 4, இயேசுடைய பிறப்பு, கிறிஸ்துவின் பிறப்பு தேவன் அருளிய மிகப்பெரிய ஒரு ஈவாகும். படி 2 கொரிந்தியர் 9 கடைசி வசனம். நான் சொல்றதெல்லாம் தேவசோட வேதத்தில் பாருங்க. 2 கொரிந்தியர் 9 கடைசி வசனம், 15 வசனம் நினைக்கிறேன்.
தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்.
திரும்ப படி,
தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்.
சொல்லி முடியாத ஈவு, ஸ்தோத்திரம். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், சொல்லி முடியாத ஈவு. ஜீசஸ் இஸ் எ கிஃப்ட் ஆஃப் காட் ஃபார் யூ அண்ட் மீ. பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஈவு, அதாவது ஒரு கொடை, கிஃப்ட் ஆஃப் காட். ஜீசஸ் இஸ் எ கிஃப்ட் ஆஃப் காட். தேவன் நமக்கு அருளிய மிகப்பெரிய கொடை. என்ன கேளுங்க, நாம இயேசுவை விசுவாசித்து அவரோட வாழ்றபடியா பரலோகத்துல போய் என்றைக்கு ஓட கூட வாழ்வோம், அதுக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதை விட பெரிய பாக்கியம் பரலோகத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறது மாத்திரம் இல்ல, தன்னுடைய சொந்த குமாரனாக இயேசுவே எனக்காக உனக்காக ஈவாக கிப்டாக கொடையாக தந்திருக்கிறாரு. அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நான் சொல்லுவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அருளிய, பிதா அருளிய சொல்லி முடியாத ஈவு, அது யாரு? இயேசு. கிஃப்ட் ஆஃப் காட். ஜீசஸ் இஸ் எ கிஃப்ட் ஆஃப் காட். உனக்கும் எனக்கும் வெகும் மிகப்பெரிய வெகுமான, மிகப்பெரிய கிஃப்டாக, மிகப்பெரிய கொடையாக தேவன் கொடுத்தது அவருடைய சொந்த குமாரன் இயேசு. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாடும். எனக்கு அருமையானவர்களே, தேவன் தன் சொந்த குமாரனை கொடுத்தார். சோ இப்ப கவனிங்க, இப்ப கவனிங்க, எத்தனை கொள்றீங்களா இல்லையா? ரைட். சோ கிறிஸ்துவின் பிறப்பு என்பது ஈவு, ஈகை இஸ் எ கிவிங், கிவிங். நாம சில நேரத்தில் அர்த்தம் தெரியாமலேயே சில காரியங்களை செஞ்சுட்டு இருப்போம். இன்னைக்கு உலகத்துல நான் முதல் சொன்னது போல கிறிஸ்தவர்கள் எப்படியோ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுறாங்க. இந்த பாருங்க, கிறிஸ்துமஸ் வந்தா குடி 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 என்று குடிச்சு மூக்கு மூட்டை குடிச்சிட்டு அவன் பெரிய அண்ணாவி ஆயிடுவான். பாட்டு பாட்டு பாட்டுல அவனை கேட்ட அவன் சொல்லுவான், இன்று இயேசு பிறந்தார், நான் குடிக்கிறேன். கிளப்புகளும் டிஸ்கோக்களும் நிரம்பி வடிகிறது. அவங்களை கேட்டா இயேசு பிறந்தது, அட பாவிகள். உலகத்துல அதிக விபத்துகள், ஆக்சிடென்ட் நடக்கிற நாள் கிறிஸ்துமஸ் டே சொல்றார். ஏடா குடி குடி என்று குடிச்சிட்டு கண்மண் தெரியாம ஓட்டி அடி விபத்து. இன்று இயேசு பிறந்தார், நான் குடிச்சிட்டு விபத்துக்கு. கேன் இமேஜின் வாட் ஐ அம் சேயிங். வீட்டை சுத்தி லைட் போடுறாங்க, வெளிச்சம் போடுறாங்க, அட வாழ்க்கையோ இருளா இருக்கு. சோ நான் வாட் ஐ அம் சேயிங், என்ன சொல்லுவாரு, இயேசு தேவன் நமக்கு கொடுத்த ஈவு, கிவிங். அப்ப கிறிஸ்துவின் பிறப்பு என்பது கொடுத்தல், கிவிங் ஆகும். சோ இதன் அடிப்படையில தான் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை நீங்க பாத்தீங்களா இருந்தா, நான் ரூபனும் போஸ்ட் ஹவுஸுக்கு போனோம், பாசல் இப்போ கிறிஸ்துமஸ் கியூல நிக்கிறாங்க, பாசல் போகுது, சம்பையா தங்களுக்கு பிடித்தவர்கள், தங்களுக்கு வேண்டியவர்கள், நண்பர்கள், உறவுகள் பெட்டி பெட்டி பெட்டியா போகுதையா? என்ன போகுது? கிப்ட் போகுது, கிப்ட் போகுது. ஒருவேளை அவன் எண்ணத்தின் அடிப்படையில் கொடுக்கிறான் என்பதை, அவன் கிப்ட் கொடுக்கான் என்பதை அவன் அறியாவிட்டாலும், இந்த இந்த பாசுகள் எல்லாம், கிப்டுகள் எல்லாம் போறதுக்கு அடிப்படை காரணம் நான் கூட சொல்றேன், தேவன் தன் குமாரனை தந்தது, கிவிங். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே, இப்பண்டிகை நாளிலே கொடுத்து கொடுத்து கிப்டுகளை கொடுத்து கொடுத்து கொண்டாடுகிறார்கள், அல்லது சந்தோஷப்படுகிறார்கள். என்னதான் கிப்ட கொடுத்தார், தேவன் கொடுத்த மிகப்பெரிய கிப்டாகிய இயேசுவை இல்லாமல் என்ன கிப்ட கொடுத்து என்னத்தை கொண்டாடித்தான் என்னங்க? நீங்களே யோசி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தேவன் நமக்கு அருளிய சொல்லி முடியாத ஈவு என்பதை நாம் மறக்க கூடியது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது நமக்கு தேவன் எடுத்த மிகப்பெரிய 3:16 என்ன சொல்லுது? யோவான் 3:16 நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? யோவான் 3:16 இதனுடைய சாயலை, இதனுடைய நிழலை தெளிவாக நாம பாருக்க கூடியதா இருக்கு. யோவான் 3:16 தேவன் தன்னுடைய ஒரே பிறப்பான குமாரனை விசுவாசிக்கிறவனோ,
தேவன் தம்முடைய ஒரே போலான குமாரனை விசுவாசிக்கிறவனோ, அவன் கெட்டு போகாமல்,
அவன் கெட்டு போகாமல்
நித்திய ஜீவனை
தந்தருளி, He gave His only begotten Son because of you and me. He loves you. Thank God. தன் ஒரே போலான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் என்ன செய்தாரு? உலகத்தை விட்டுருங்க, உன்னிலும் என்னிலும் அன்பு கொண்டிருக்கிறார் ஐயா. ஸ்தோத்திரம். இதற்காக நாம கத்தரை தொழுதொள்ள கூடாது. I don't know how you receive the word of God, how do you react the word of God, I don't know exactly, but God knows everything, what we think even right now. அவர் ஏ சொல்லுவாரு, கேட்க காதுள்ளவன் கேட்கட. வெளிப்படுத்த விஷயத்தை சொல்லும்போது சொல்லுவாரு, ஆவியானவர் சபைக்கு சொல்றது இருக்கிறவங்க கேட்கட்டும். யாருக்கு சொல்றாரு? சபைக்கு. அப்ப சபையில யார் இருக்கிறாங்க? உலகத்தொன்னா இருக்கிறான். உலகத்திலிருந்து உள்ள வந்து விட்ட தேவோட பிள்ளை தப்ப, அவங்களுக்கு காது இருக்கணும், கேட்கிற செவிகள் இருக்கணும், கேட்கிற கேட்டு உணர்கிற செவி இருக்கணும். அவன் சொல்லி உங்களை இருதயங்களை விருத்த சிதறப்படுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஏன் சரியாக கேட்டு உணர வேண்டாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏ கிறிஸ்துவின் பிறப்பு தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஈவாகும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 5, கிறிஸ்துவின் பிறப்பு குறித்து 5வது குறிப்பு என்னவென்றால், கிறிஸ்துவின் பிறப்பு மனுக்குலத்துக்கு சமாதானத்துக்குரியதாகும். முழு மனுக்குலத்துக்குமே சமாதானத்துக்குரியதாகும். பீஸ் ஃபார் எவ்ரிபடி. தட்ஸ் வை ஹி போர்ன் இன் திஸ் வேர்ல்ட் ஆஸ் அ ஹியூமன் பீங். படிங்க லூக்கா 2:13-14 வசனப்படி செய்கிறப்படுகிற படிக்கும்.
அந்த உஷ்ணமே பரமசேனையின் திரள், அந்த தூதனுடைய தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி
சரிபாரு. சோ பீஸ் டு தி வேர்ல்ட். எப்பொழுது? when he was born in this world, declare, angels declare பண்றாங்க என்ன தெரியுமா? பூமிக்கு சமாதானம். சோ உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை. எதனால தெரியுமோ? உன்னதத்தில் பரலோகத்தில் தேவன் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியிலே பிறந்தது. சொல்ல கவனிங்க, இயேசு மனிதனாக இந்த பூமியில பிறந்தது பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை என்று தேவதூதர் பாடுறாங்க. அது மாத்திரம் இல்ல, பூமியிலே சமாதானம். 3வது என்ன? மனுஷர் மேல பிரியம். அப்ப தேவன் மனுஷர்களாகிய உண்மையிலும் என்மேலும் வைத்த பிரியத்தினால, அன்பினால தன் குமாரனை இந்த பூமிக்கு அளித்தார். சோ இதுல சொல்லப்பட்ட இடையில சொல்லப்பட்ட என்ன? பூமியிலே சமாதானம். இப்ப என்ன கவனிங்க, நான் சொல்ல வந்த காரியம் அதுதான். பூமி, இயேசுவின் பிறப்பு பூமிக்கு சமாதானம். உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற நற்செய்தி இயேசுடைய பிறப்பு. என்ன கவனிங்க, இயேசுவின் பிறப்பு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் சமாதானம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும், இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரும்பான்மையான மக்களுக்கு சமாதானம் இல்லையே. காரணம் என்ன? நல்லா கவனிங்க, இயேசு பிறந்தபோது பூமிக்கு சமாதானம், மனுஷனுக்கு சமாதானம். ஆனால் இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிற அறிவின்படியே உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் சமாதானம் இல்லை. படிப்பு இருக்குது, பணம் இருக்குது, அறிவு இருக்குது, திறமை இருக்குது, ஆஸ்தி இருக்குது, அந்த செய்தி இருக்கு, வசதி இருக்குது, வளம் இருக்குது. ஆனா என்னங்க, ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்து நோ பீஸ் ஆஃப் மைண்ட் என்ற அர்த்தம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாம் இருந்தும் என்ன வாழ்க்கையில் என்ன இல்லை, சமாதானம் இல்லை. வாழ்க்கைய நரகம் போல இருக்கு. வீட்டை போக விருப்பமே இல்லை, வீட்டை போக நரகம் போல இருக்குது. வீட்டை போனா நச்சரிச்சுட்டே இருப்பான். அப்படி கொஞ்சம் அங்கேயே சுத்திட்டு கொஞ்சம் லேட்டா போயிட்டு சாப்பிட்டு படுத்துடலாம். இதையெல்லாம் ஏன் இப்ப கிறிஸ்துமஸ் சொல்றீங்க, நான் விட்டுறேன்னு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் இன்றைக்கு பெரும்பான்மையான ஜனங்கள் சமாதானம் இல்லாமல் வாழ்றதுக்குரிய காரணம் என்ன? சோ இதற்கு பதிலை ஏசாய தீர்க்கதரிசி அழகாக சொல்றார். ஏசாய 53 அதிகாரம் 5 வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்களே எடுத்து பாருங்களேன், எல்லாரும் எடுத்து பாருங்க, நான் சீக்கிரம் முடிச்சிருங்க. ரைட், 53:5 படி. ஏசாய
நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு,
நம்முடைய மீறுதல்கள் நம்முடைய பாவங்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டாரு.
நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர்
நொறுக்கப்பட்டார். நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார்.
நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்.
நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுற ஆக்கினை, He paid the price already on the cross because of you and me. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுற ஆக்கினை. அப்படியானால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடு ஆக்கினையின் முகாந்திரம் என்ன? உனக்கும் எனக்கும் சமாதானத்தை அருள்வதற்காக அவர் சிலுவையில் பாடுபட்டு மரித்தார். என கருமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டு மரித்ததுக்கு காரணம் என்ன? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவது. இப்ப நான் ஒரு முக்கியமான குறிப்பு சொல்றேன், கவனிங்க. சோ இந்த சமாதானத்தை ஒரு மனுஷன் எப்படி தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்றான்? ஐ திங்க் யோவான் 14:27 நினைக்கிறேன், ஏன் சொல்றாரு, என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்,
சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
என் சமாதானத்தை உங்களுக்கு விட்டு போகிறேன்,
என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்,
என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்,
உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை.
உலகம் கொடுக்கிற மாதிரி பொன்னையும் பொருளையும் கொடுக்கிறது ஆண்டவர் பெரிய. ஆனா அதை விட தன்னுடைய அப்போஸ்தலர்கள் செய்ததுக்கு அதி முக்கியம் எது என்பதை அறிந்திருந்த சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் என் சமாதானத்தையே நெருக்கத்தின் மத்தியிலும் ஒடுக்கப்பட்ட நேரத்திலும் அவருக்கு உள்ளத்துல என்ன இருந்தது தெரியுமா? அந்த சமாதான கொடி கொண்டிருந்தது. அவர் பரிசேயராலும் வேதபகராலும் நெருக்கப்பட்ட போதும், குற்றம் சாட்டப்பட்ட போதும் அவருக்குள்ளே அந்த சமாதான கொடி கொண்டே இருந்தது. அப்ப ஏன் சொல்றாரு, என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். சோ அப்ப இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானத்தை ஒரு மனுஷன் எப்படி பெற்று அனுபவிக்க முடியும் என்பதை குறித்து சொல்றேன், கவனிங்க. என்ன சொல்றேன், கவனிங்க, சொல்ற கவனிங்க. இப்ப இயேசு பிறந்த போது பூமிக்கு சமாதானம் என்று சொல்லியாச்சு. ஆனா மனுஷனுக்குள்ள சமாதானம் பெரும்பான்மையாக சமாதானம், அதற்கு காரணம் என்னவென்றால், சொன்ன கவனிங்க, சொன்ன கவனிங்க, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ற ஆக்கினை ஏற்கனவே சிலுவையில செஞ்சிட்டார். நல்லா கவனிங்க. பின்ன ஏன் சமாதானம் இல்லாம மனுஷன் இருக்கிறான்? சொன்ன கவனிங்க, ஒரு மனிதனுடைய வாழ்விலே அவருடைய அக்கிரமங்களும் அவருடைய மீறுதல்களும் அவருடைய பாவங்களும் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவினாலே மன்னிக்கப்படும் வரைக்கும் அவனுக்குள்ளே அந்த தேவ சமாதான கொடி கொள்ளவே முடியாது. 19 லூக்கா பார்க்கிறோம், கட்டத்தின் மரத்தில் ஏறினா சகி காணும் தெரியுமா? அவன் ஐஸ்வர்யவானும் ஆயக்கானுக்கு தலைவனும். சோ பதவி இருந்தது, பணமும் இருந்தது, ஆனா அவருடைய வாழ்வில் இருக்க வேண்டிய நிம்மதி சமாதானம். ஆகவே எப்படியாவது இயேசுவை ஒரு தடவை பார்த்து விட்டால் போதும், அவர் அந்த சமாதானத்தின் வடிவமாக இந்த பூமிக்கு வந்திருக்கிற அவரை ஒரு தடவை நான் பார்த்து விட்டால் போதும், என் மனதிலே சமாதானம், ஆரோக்கியம், நம்பிக்கை கொடிகளும் என்கிற நம்பிக்கையிலே அவரை எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் வகை தேடினான் என்று சொல்லி அந்த வேதத்தில் பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட மனுஷன் தான் இயேசு விட்டு விலகாமல் மரத்திலிருந்து நின்று இறங்கி வாழ்கின்றார். எனக்கு அருமையான உண்மையாக தேடுற இவரையும் அவர் விட்டு விலகி போனதாக சரித்திரம் இல்லையே, போகட்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அவனுடைய வாழ்வில் பணம் இருந்தது, பதவி இருந்தது, ஆனா சமாதானம் இல்லை, ஆகவே இயேசுவை தேடினார். எனக்கு அருமையானவர்களே, சோ ஒரு மனுஷனுடைய வாழ்விலே பாவங்கள் மன்னிக்கப்படும் வரைக்கும் அவருடைய வாழ்வில் இருக்கிற மீறுதல்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும் வரைக்கும் நான் அடிச்சு சொல்லுவேன், தேவ சமூகத்தை அடிச்சு சொல்றேன், அவனுக்குள்ளே மெய்யான சமாதானம் இருக்காது. போலியாக சமாதானமாக இருக்கிறது போல காட்டிக்கொள்ளலாம், நடித்து கொள்ளலாம், ஆனால் நான் திட்டமாக சொல்றேன், ஒரு மனிதனுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் தேவகுமாரன் இயேசுவினாலும் மன்னிக்கப்படும் வரைக்கும் அவனுக்குள்ள அவனுக்கு தேவையான அத்தியாவசியமான சமாதானம் இருக்கவே இருக்க முடியாது. ஏனென்றால் மனுஷனுக்கு சமாதானத்தை உண்டு பண்ற அக்னி அவர் மேலே வந்தது. ஆகவே அவரை நிராகரித்து விட்டு பாவங்களோடு வாழுகிற ஒரு மனுஷன் எப்படி சமாதானம் இருக்க முடியும்? ஆகவேதான் இன்றைக்கு உலகத்தில் மிக பெரும்பான்மையான மக்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. காரணம் தெரியுமா? வேற வழியிலே சமாதானத்தை தேடுகிறார்கள், குடிக்கிறார்கள், வரிக்கிறார்கள், புறம்புறம இடங்களுக்கு போகிறார்கள், பறக்கிறார்கள், பட்டு பார்க்கிறார்கள், ஆனாலும் அவன் விரும்பின சமாதானமோ தேவன சமாதானமோ சந்தோஷம் அனுபவிக்கிறது இல்லை. உலகம் இப்படியே போய்கொண்டிருக்கு. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சமாதானம் விலகி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இடம் இருக்குது. எப்பொழுது என்றால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் நாமும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற அந்த சமாதானம் நம்மை விட்டு விலகி போகிறது. ஏன்னா தேவனோடு இருக்கிற தொடர்பிலே பாதிப்பு ஏற்படுகிறது. ஆகவே தேவனுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை, நம்முடைய ஜெபங்கள் தேவனிடத்திலே போகுதில்லை. ஆகவே நம்முடைய வாழ்விலே என்ன இருக்குது? சமாதான குறைவு. பிற்பாடு நாம் என்ன செய்யறோம்? நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிட்டு ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று மனப்பூர்வமாக ஆண்டவரிடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறாரு, தோஷத்தை மன்னிக்கிறாரு. திரும்பவும் நாம் எழுந்து போன அந்த மெய் சமாதானத்தை தேவ சந்தோஷத்தை திரும்பவும் நாம். ஆகவேதான் உங்களுடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் என்று தேவ மனுஷன் தாவீது 51 சங்கீதத்திலே கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படின்னா என்ன? அவன் பாவம் செய்த போது தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த அந்த தேவ சமாதானத்தின் சந்தோஷத்தை இழந்து போனான். ஆகவே கதறான், ஆண்டவரே ரட்சித்தின் சச்சரியத்தின் சமாதானத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தார், என்னை மன்னியும், உம் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன்னு சொல்லி அந்த அதிகாரத்திலே அவன் புலம்புறது, அழுகிறது, வேதனைப்படுறதை நாம் பார்க்க முடிந்தார்கள். எனக்கு அறிமானவர்களே, அவன் நான் அடிச்சு சொல்லுவேன், ஒரு மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் வரைக்கும் அவனுக்குள்ளே மெய்யான சமாதானம் இருக்காது. ஒருவேளை சமாதானம் இருக்கிறது போல காட்டிக்கொள்ளலாம், அது போலியான சமாதானமே. அவ்வேத சொல்றபடி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், மனுஷ புத்திக்கும் அப்பாற்பட்ட சமாதானம், அது தேவன் கொடுக்கிற சமாதானம். இயேசு சொன்ன 14:27 சொல்லப்பட்டிருக்கு, என் சமாதானம் உங்களுக்கு கொடுக்க சொன்ன அந்த சமாதானம் நமக்கு வேணுமாக இருந்தால் நான் சொல்ற கேளுங்க, பாவமற்ற பிள்ளைகளாய், பாவமற்ற பிள்ளைகளாய், குற்றமற்ற பிள்ளைகளாய், சுத்த இருதயத்தோடு, குற்றமற்ற மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக வேண்டும், அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் அவரை தொழுது கொள்ளும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் நம்ம நிரப்புது. பாருங்க, தேவனுடைய பிரசன்னம், யூ கேன் என்ஜாய் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். குற்றமற்ற மனசாட்சி சுத்த இருதயத்தோடு தேவனுக்கு முன்பாக வேண்டும், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே ஆண்டவர் நாம் அவரை கூப்பிடும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம்ம நிரப்புது. பாருங்க, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு உலகத்திலே மிக பெரும்பான்மையான மக்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவர்கள் வாழ்வில் இருக்கிற பாவம் அக்கிரமம். இயேசுவை நிராகரித்து பாவத்தோடு வாழுகிற ஒரு மனிதனுடைய வாழ்விலே சமாதானம் இருக்கிறதுக்கு இடமே இல்லை, சமாதானம் அவனை விட்டு தூரமா போகும். சங்கீத புத்தகம் சொல்லப்படுது, சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆகவே வாழ்நாள் முழுவதும் நாம் சமாதானத்தோடு வாழ, குற்றமற்ற மனசாட்சியோடு சுத்த இருதயத்தோடு தேவனுக்கு முன்பாக நம்ம வாழ்வுமாக இருந்தால் தேவன் நமக்கு வாக்கு பண்ணிக்க சமாதானத்தை நாம் பெற்று அனுபவிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஃபைனலி கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் விடுகிறேன். இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு எளிமையானது, அது தீர்க்கமானது, அது சரித்திரபூர்வமானது, அது சமாதானத்துக்கு ஏதுவானது, அது தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஈவாகும். கடைசியாக இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு நாம் எல்லோருக்கும் மிக மிக அவசியம். ஏன் நான் அப்படி சொல்லி முடிக்கிறேன்னா, ஏசாயா 9:2 படிங்க, ஏசாயா
9:2.
இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அர்த்தம் என்னங்க? பாவத்திலே வாழுகிற ஜனங்கள். இப்ப இது நீங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகளையும் பின்னணிகளையும் நாம் சரியாக விளங்கிக் கொள்ளாட்டா நாம் ஓரம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சம். சோ இங்க பெரிய வெளிச்சம் அதை பாய்ச்சி முடியுங்க,
இருள் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது.
சோ இங்க வெளிச்சம் சொல்லி யாரை குறிப்பிடப்பட தெரியுமோ, இங்க வெளிச்சம் இந்த வசனத்தை சொல்லப்படுறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. சோ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், இந்த பூமியில ஒரு மாம்சத்தில் இருக்கும் பொழுது நானே இந்த உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அவன், ஆப்பிரிக்காவில் கிடக்கிற என்ன காட்டு முராண்டியாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்த படிப்பறிவு உள்ளவனாக இருந்தாலும் சரி, இந்த ஐரோப்பாவில் இருந்த புத்திசாலியாக இருந்தாலும் சரி, உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று இயேசு கிறிஸ்து குறித்து அவர் சாட்சி சொல்றார். சோ இங்க வசனம் சொல்றது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆகவே இங்க வெளிச்சம் என்று சொல்லப்படுறது ஆண்டவர் இயேசுடைய பிறப்பை, இயேசுவை குறித்து அங்கு சொல்லப்படுறது. சோ எனக்கு அறிமானவர்களே, இருள் என்று சொல்லப்பட்டால் இங்க சொல்லப்படுறது பாவத்தை குறித்து சொல்லப்படுது. ஆகவே பாவத்திலே வாழுகிற மனுஷன் மெய்யான வெளிச்சமான ஒளியாகிய இயேசுவை அவன் அறிய வேண்டும், காண வேண்டும். சோ பாவத்தோடு ஒரு மனுஷன் பிறந்து பாவத்தோடு வாழ்ந்து பாவத்தோடு மரித்தார் முடிவு நரகம் என்பது நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கிறிஸ்துவின் பிறப்பு நாம் எல்லாருக்கும் அவசியமானது, மிக முக்கியமானது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்திராவிட்டால் இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய நிலைமை என்ன? கேன் இமேஜின். ஹலோ, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்திருக்காவிட்டா இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய நிலைமை என்ன? நான் சொன்னது போல பாவத்தில் பிறக்கிறோம், பாவியாகவே பிறக்கிறோம், பாவத்தில் வாழ்றோம், பாவத்தில் மறிக்கிறோம், வீட்டில் நரகத்துக்கு போறோம், விமோசனமே இல்லை. அதை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்து நமக்காக அவர் பாடுபட்டு மரித்ததால் அவர் சிந்தின ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்க வல்லும்பொழுதா இருக்கு. ஒருவேளை இயேசு கிறிஸ்து அறியாதவர்களாக இருக்கலாம், அவருக்கு அர்ப்பணிக்காதவர்களுக்கு நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், உன்னை தேடி வந்த இரட்சகர், உனக்காக இந்த பூமியில இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார், பெத்தலேகமிலே பிறந்தார், உன் பாவங்களை அவர் சிலுவையில சுமந்து தீர்த்திருக்கிறார், அவர் சின்ன ரத்தம் உன் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அவ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு உனக்கு மிக முக்கியமான செய்தி. இயேசுடைய வாழ்விலே பிறக்க வேண்டும், பெத்தலேகமில பிறந்த இயேசு உன் இதயத்தில் பிறக்க வேண்டும், உன் பாவங்கள் அவரால் மன்னிக்கப்படுவது. நீ இயேசுவை தேவனுடைய குமாரனாக இரட்சகராக உன் பாவ பரிகாரியாக விசுவாசித்து அவரை உன் இருதயத்தில் நீ ஏற்றுக்கொள்வா இருந்தால் இயேசுடைய பாவங்களை அவர் மன்னிப்பார். பாவியாக பிறந்து பாவத்திலேயே மறித்து நரகத்தில் போயிடாது. இன்றைக்கு நான் உனக்கு தேவோட ரட்சிப்பின் செய்தியை சொல்லி அனுப்புகிறேன், தேவன் சாட்சி. ஆகவே இயேசு கிறிஸ்து உனக்காகவே பிறந்தார், உன் பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தார், உனக்காக மறித்தார், உனக்காக உயிர்த்தார், திரும்பவும் இந்த பூமிக்கு வரப்போறார். அதுக்கு முதல் நீ உன் கண்களை மூடினார் நரகத்துக்கு போயிடக்கூடாது, நீயும் தேவோட ராஜ்யத்தில் வாழவிடும், நீயும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காகவே பாவியாகி உனக்காக இயேசு பரிசுத்த தெய்வம் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார் என்பதை மனதில் நிறுத்திக்கொள். ஆகவே எனக்கு அறிவான தேவோட பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு நம் எல்லாருக்கும் அதி முக்கியமாகும். ஏனென்றால் அவர் பிறந்திராவிட்டால் நாம் எல்லாரும் பாவத்தில் பிறந்து பாவத்தில் பறித்திருப்போம். எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லாம இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு சமாதானம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமைட்டான். ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். எல்லாரும் விழுந்து நிற்போமா, ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம்.